நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். முதலில் காசா மீதான இஸ்ரேலின் போர். காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறித்து தான் நம்பிக்கையுடன் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ வியாழக்கிழமை மலேசியாவில் தெரிவித்திருக்கிறார். கத்தார், அமெரிக்கா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் ஏற்பாட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் டோஹாவில் இஸ்ரேல் மற்றும் அமாஸ் பிரதிநிதிகளிடையே நடக்கும் இப்பேச்சுவார்த்தை 5 நாட்களை கடந்திருக்கிறது. கடந்த காலத்தை விட தற்போது போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என கூறியுள்ள வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ, அதே சமயம் அதை எட்டுவதில் இன்னும் சில சவால்கள் இருப்பதையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். முந்தைய சுற்று பேச்சுவார்த்தைகள் இதுபோன்ற கட்டங்களில் முறிந்திருப்பதாக கூறியிருக்கும் ரூபியோ, ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட விரும்பாதது அடிப்படை சவால்களில் ஒன்றாக இருப்பதாகவும், ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்டால் இப்போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் இஸ்ரேலியர்கள் தற்போது சில நெகிழ்வுத்தன்மையை காட்டியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக 10 இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ள ஹமாஸ், இஸ்ரேலின் பிடிவாதத்தால் போர் நிறுத்தத்திற்கான தற்போதைய பேச்சுவார்த்தை கடினமானதாக இருப்பதாக கூறியுள்ளது. காசாவிற்குள் உதவிகள் தடையின்றி செல்வதும், காசாவிலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்தை திரும்ப பெறுதலும் நீடித்த அமைதிக்கான உண்மையான உத்தரவாதங்கள் என ஹமாஸ் அமைப்பு கருதுகிறது. இந்த நிலையில் காசாவில் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேலிய படைகள் தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் உதவிப் பொருட்களை நாடிய 9 பேர் உள்பட 82 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அமைச்சக கணக்கு குறிப்பிட்டுள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களை வெளிப்படுத்திய ஐநா வல்லுநர் பிரான்செஸ்கா அல்பனீஸ் மீது அமெரிக்க அரசு தடைகளை விதித்திருக்கிறது. ஐநா நிபுணர் அல்பனீஸ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக அரசியல் பொருளாதார போர் பிரச்சாரத்தை நடத்துவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ குற்றம் சாட்டியிருக்கிறார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை இனப்படுகொலை என கூறிவரும் ஐநா நிபுணர் அல்பனீஸ், இந்த இனப்படுகொலையில் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உள்ள தொடர்பு குறித்து அண்மையில் அறிக்கை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை நிறுத்தக் கோரி செங்கடலில் சென்ற 2 சரக்கு கப்பல்கள் மீது ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி குழு தாக்குதல்களை நடத்தி மூழ்கடித்திருக்கிறது. கடல்சார் பாதுகாப்பு வட்டாரங்களின் தகவலை சுட்டிக்காட்டியுள்ள ராய்டர்ஸ் செய்தி முகமை, லைபீரிய கொடியுடன் கிரீஸ் நாட்டு நிறுவனம் இயக்கும் எட்டனட்டி சி கப்பலில் இருந்த 6 கப்பல் ஊழியர்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வசம் இருப்பதாக கூறியுள்ளது. இந்த கப்பல் மீது ஹவுதிக்கள் நடத்திய தாக்குதலில் 4 ஊழியர்கள் உயிரிழந்த நிலையில் 10 ஊழியர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரை காணவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக கிரீஸ் நாட்டு நிறுவனத்தால் இயக்கப்படும் மேஜிக் சீஸ் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த வரிசையில் இஸ்ரேலின் பென் குரியான் விமான நிலையத்தின் மீதும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்த முயற்சித்திருக்கின்றனர். ஒடுக்கப்படும் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான தங்களது ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என கூறியுள்ள ஹவுதி கிளர்ச்சி குழு, காசா மீது தாக்குதல் நிறுத்தப்பட்டு முற்றுகை கைவிடப்படும் வரை தங்களது நடவடிக்கை தொடரும் என தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 120 கடந்திருக்கிறது. காணாமல் போன 170 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சில மணி நேரத்தில் பெய்த 280 மில்லிமீட்டர் மழை காரணமாக குவாட்டலூப் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் குறுகிய நேரத்தில் நதியின் நீர்மட்டம் 30 அடி வரை உயர்ந்திருக்கிறது. இதனால் ஹில் கவுண்டியில் இருக்கும் குவாட்டலூப் நதிக்கரைகளில் இருந்த வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. டெக்சாஸை தொடர்ந்து நியூ மெக்சிகோவிலும் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு அப்பகுதியின் இயல்பு வாழ்க்கையை பாதித்திருக்கிறது. கடந்த வாரம் ஐரோப்பியாவில் ஏற்பட்ட வெப்ப அலை காரணமாக 12 ஐரோப்பிய நகரங்களில் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளால் 2,300 பேர் உயிரிழந்திருப்பதாக சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. லண்டன் இம்பீரியல் கல்லூரி, லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் மற்றும் டிராபிக்கல் மெடிசன் நடத்திய ஆய்வில் பெரும் அளவிலான மேற்கு ஐரோப்பிய பகுதிகள் கடுமையான வெப்பநிலையை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் 40 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான வெயில் பதிவானதாகவும், பிரான்சில் காட்டுத்தீ ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 17வது உச்சி மாநாடு பிரேசிலில் நடந்து முடிந்துள்ள நிலையில், டாலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் பிரிக்ஸ் நாடுகள் 10% வரியை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் முதன்மை உறுப்பினர்களாக உள்ளன. அனைத்து நாடுகளுக்குமான வர்த்தகத்துக்கு டாலர் தான் ராஜா என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கிறார்.
BRICS was set up to degenerate our dollar and take our dollar as the standard, take it off as the standard. And that's okay if they want to play that game, but I can play that game too. So anybody that's in BRICS is getting a 10% charge.
Is that immediate, sir? Or is
yeah,
that,
pretty soon.
If they engage in some behavior?
Well, if they're a member of BRICS, they're going to have to pay 10% tariff just for that one thing. And they won't be a member alone. I thought BRICS was, you know, I said this about a year ago, and it largely broke up. But, you know, there are a couple that hang around, but I thought it largely broke up. BRICS is not... In my opinion, not a serious threat. But what they're trying to do is destroy the dollar.
மொத்த உலக உற்பத்தியில் 39% உலக வர்த்தகத்தில் 23% பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளன. இந்த சூழலில் கடந்த 2023 டாலருக்கு போட்டியாக பிரிக்ஸ் கரன்சியை வெளியிடுவது பற்றிய எண்ணம் முன்வைக்கப்பட்டது. கென்யாவில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் கடந்த July 7 நடந்த போராட்டத்தின் போது 31 உயிரிழந்துள்ளதாக கென்ய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. காவல்துறை அராஜகம், மோசமான ஆட்சியை சுட்டிக்காட்டி அதிபர் வில்லியம் ரூட்டோவை பதவி விலக கோரி இந்த போராட்டம் நடக்கிறது. துருக்கிக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி வந்த குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியின் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் அப்துல்லா ஓகலான் காணொலி வெளியீட்டின் வாயிலாக அறிவித்திருக்கிறார். ஜனநாயக வழி அரசியலுக்கு முழுமையாக மாறுவதற்கான அழைப்பை விடுத்திருக்கும் அப்துல்லா, ஆயுத போராட்டத்தின் காலகட்டம் முடிந்துவிட்டது, இது தோல்வியல்ல வரலாற்று வெற்றி என குறிப்பிட்டிருக்கிறார். துருக்கிக்கு எதிராக சுமார் 40 காலம் ஆயுத போராட்டம் நிகழ்த்திய குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி குர்து இன மக்களின் விடுதலையை வேண்டி 1984 ஆயுத போராட்டத்தில் இறங்கியது. இந்த போரில் 40,000 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 1999 கைது செய்யப்பட்டு அதன் பின்னர் கடந்த 25 அப்துல்லா ஓகலான் சிறைப்பட்டிருக்கும் நிலையில் அவரது காணொலி அல்லது அவரது குரல் வெளிப்படுவது இதுவே முதல் முறையாகும். இதன் மூலம் இன்றைய உலகின் மிக நீண்ட ஓர் ஆயுத போராட்டம் ஜனநாயக பாதைக்கு திரும்பியிருக்கிறது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.